கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 33 அத்தியாயம். கண்டோம் இளவரசரை. வந்தியத்தேவன் தான் காண்பதை நடப்பதை இன்னும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடவில்லை. பல ஆண்டுகள் கவனிப்பாரற்று இருட் சிறையில் உழன்ற அவனுக்கு திடீர் என ஒரு நாள் ஒளி கிடைத்தது. காலை சூரியோதயம் கூட திடீரென ஏற்படுவது இல்லையே. வெள்ளி முளைத்து செங்கோடுகள் விரித்து தங்கம் முறுக்கிய துகில் போன்ற ஆடை பறக்க வட்டக்கதிரோனின் தீப்பிழம்பு எழுகிறது. ஆனால் வந்தியத்தேவன் வாழ்வில் எழுந்த சூரியோதயமோ திடீரென பிறந்துவிட்டது. தன்னை சோழகுலத்தின் பெரும் விரோதி என்று யார் எண்ணியிருந்தாரோ, அவரே இப்போது தன்னால் தான் சோழகுலம் தழைக்க வேண்டும் என்கின்றார். கொடும் குற்றம் சாட்டி மீளாத தண்டனை ஏற்பட வழி செய்தவரே இப்போது விசாரணை ஏதுமின்றி தனக்கு பரிபூரண விடுதலை அளிக்கின்றார். இவையெல்லாம் உண்மையாக இருக்குமா? பழுவேட்டரையரின் பேச்சையும் செய்கையையும் பார்த்தால் முற்றிலும் நிஜமாக தோன்றுகிறது. ஒருவேளை பரமசிவரன் கூறியபடி தன்னை கோவூர் சிறைக்கு அழைத்து சென்றுவிட திட்டமிட்டிருப்பார்களோ? வந்தியத்தேவன் பலவாறாக எண்ணி பழுவேட்டரையரை பின்தொடர்ந்தார். வெளி உலக காற்று இன்பமாக அவன் மீது பட்டதும் கூசும் கண்களால் தஞ்சை அரண்மனையை சரிவர காண இயலாவிடனும் இதே தஞ்சை அரண்மனைக்குள் தெரிந்தும் தெரியாமலும் முன்பு அவன் வந்திருக்கின்றான். கட்டு காவலிட்டு பிடித்து வந்த தனாதிகாரியின் பிடியில் நின்று தப்பி ஓடியிருக்கின்றார். இப்போதும் அதேபோல் செய்ய இயலும். ஒரு நொடியில் அந்த இடத்திலிருந்து ஓடிவிடலாம். அதில் என்ன பயன்? ஏன் அவ்விதம் நினைக்க வேண்டும்? தோளிலே தூக்கிச் செல்லாத குறையாக தன்னை அழைத்து செல்கின்றார்களே. அதே நறுமலரின் மனம் வீசுகிறது. பூசை பொருட்களின் வாசனை எழுகிறது. எங்கோ பெண்கள் கலகலவென்று நகைக்கும் ஒளி கேட்கிறது. எங்கோ படிக்கட்டுகளில் ஏறுகிறோமே, இப்பொழுது பார்வை தெரிகிறது, பாதையும் புரிகிறது. நம்மை எங்கே அழைத்து செல்கின்றார்கள்?
மன்னர் மதுராந்தகரால் நடக்க இயலவில்லை. இல்லை என்றால் அவரை தங்களை இங்கு வந்து வரவேற்றிருப்பார் என்று பழுவட்டரையர் கூறுகிறார்.
மன்னர் மதுராந்தக சோழதேவருக்கு என்ன உடல் நோய்? அவரை எப்போதோ பார்த்தது. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த தோற்றமுடையவரின் உள்ளத்தில் அமைதியும் கருணையும் முன்பு இல்லாது போய்விட்டது. அவருக்கு தெரியாதா என்ன, அரசு குடும்பத்து தலைப்பிள்ளையை கொன்றுவிட்டதாக குற்றம் சுமத்தி விசாரணை நடத்தி எனக்கு பெரும் தண்டனை வழங்கினார்களே. அப்போது நாட்டில் உள்ளவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? கொலைக்காரன், சதிகாரன் என்று என்னை பற்றி எண்ணி இருக்க மாட்டார்களா? இப்போது என்னை விடுதலை செய்துவிட்டால் நாட்டு மக்கள் மனம் சற்றென்று மாறிவிடுமோ? முறைப்படி மீண்டும் சபை கூட்டி குறுநில மன்னர்களையும் மந்திரி மண்டலத்தாரையும் வரவழைத்து அன்றோ என்னை நிரபராதி என்று தீர்மானிக்க வேண்டும். அப்போது உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் மனத்தில் வட்டமிட்ட இந்த எண்ணங்கள் தாம் மதுராந்தக சோழதேவரை சந்தித்த போது நடந்த உரையாடலின் போது முக்கிய பிரச்சனையாக இருந்தது. பழுவட்டரையர் தன் மாசினை துடைத்து பெருமிதத்தோடு விளங்கினார். மதுராந்தக சோழதேவரோ தன் உடல் நோய் முழுவதும் தீர்ந்துவிட்ட உணர்ச்சியோடு நிமிர்ந்து உட்கார்ந்தார். எங்கோ அனிருத்த பிரம்மராயரை காணோமே என்று வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தார். நீராடை புத்துடை உடுத்தி நல் உணவு உண்ட பிறகு மேலே பேசலாம் என்று மதுராந்தகர் கூறியும் வந்தியத்தேவன் சம்மதிக்கவில்லை.
அரசே, நான் வெளிநாட்டிலே உழவுவதும் ஒன்றுதான், இருட்டு சிறையில் கிடப்பதும் ஒன்றுதான். அவையை கூட்டி தக்கபடி என்னை கௌரவமாக விடுதலை செய்வதை நான் விரும்புகிறேன். அதுவரை என்னை சிறையிலேயே வைத்திருங்கள். ஒளி நிறைந்த எந்த கூடங்கள் என்னை பார்த்து நகைக்கின்றன? அதோ தெரிகிறது நந்தபடம், அது என்னை பார்த்து பரிகசிக்கிறது. கீழே கூடங்களும் தாழ்வாரங்களும் அங்கே நடமாடும் இளமகளிர், அரசு குடும்ப தேவிகளும், பணியாட்களும் மற்றவர்களும் ரகசியம் பேச முயல்வார்கள். என் மீது குற்றமில்லை என்று முடிவு செய்த தங்கள் நல் எண்ணத்துக்கு தலை வணங்குகிறேன். அத்தகைய நல்லெண்ணம் தங்களுக்கு இதயத்தின் ஒரு மூலையில் இருப்பதாலேயே தங்கள் தெருக்குமாரன் கண்டரன் மதுரன் என் மீது அன்பையே பொழிந்து விட்டார். அன்பு வடிவமாகவே திகழ்கின்றார். மதிப்பு மிகுந்த மன்னாதி மன்னரே, நான் குற்றமுள்ளவன் என்று நீங்கள் மட்டும் மனத்தில் தண்டனை விதிக்கவில்லை. சிபிக்காக தன் உயிரையும் கொடுத்த சோழ மூதாதையரின் அரியணையில் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களுடைய எண்ணத்திற்காக மட்டும் எனக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டீர்கள். தேவ இந்திரனுக்கு உதவும் அளவுக்கு சர்வ வல்லமை பொருந்திய முசுகுந்த சக்கரவர்த்தியின் பரம்பரையில் வந்த தாங்கள் நேர்மை தவறி இருக்க மாட்டீர்கள். இழந்த கன்றுக்கு இளவரசனே காரணம் என்று தன் மகனையை இழக்க முடிவு செய்த பேரரசன் மனைவின் வழி வழி வந்த தாங்கள் கேவலம் இந்த வல்லவரையனை பூண்டோடு நசுக்க தங்கள் மனத்தில் மட்டும் எழுந்த முடிவை கொண்டு தண்டனை விதித்திருக்க மாட்டீர்கள். தங்கள் எதிரே சோழ நாட்டு சிற்றரசர்கள் வீற்றிருந்தனர். பெரியவர் அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்தார். பல்லவ குல தோன்றல் பார்த்திபேந்திரன் வழக்கை எடுத்துரைத்தார். மதிப்புக்குரிய பழுவேட்டரையர் குற்றச்சாட்டினை வழக்கி கர்ஜனை புரிந்தார். நான் கொன்றதாக கூறப்படும் வாள் சபைக்கு கொண்டு வரப்பட்டது. அது என்னுடைய வாள் தான் என்று அடையாளம் காணப்பட்டது. இறந்த இளவரசன் ஆதித்தன் குருதி தோய்ந்த உடலுக்கு அருகே கிடந்ததும் அதே வாள் தான் என்றும் சாட்சியம் கூறப்பட்டது. அந்த மாபெரும் குற்றத்தை புரிய நான் செய்த சதிக்கு சாட்சியாக நான் இளைய பிராட்டியாருக்கு எழுதிய ஓலை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இளைய பிராட்டியாரை அழைத்து விசாரிக்கவில்லை. நான் அந்த சபை மண்டபத்திலே பேசவில்லை. நான் ஓவென்று கூவி என் மீது உள்ள குற்றச்சாட்டை மறுத்திருக்கலாம். என் திறமையான வாதத்தால் என் மீது உள்ள குற்றச்சாட்டை மாற்றியிருக்கலாம். ஆனால் எனக்கு அவ்வப்போது பேச நான் எழவில்லை. மன்னவா, பேசவே நான் எழவில்லை. அழுகைதான் என் தொண்டையை அடைத்துக் கொண்டது. துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. வாதம் செய்து தப்பி செல்வதற்கு பதிலாக ஓலம் எழுப்பி குலுங்கி அழ வேண்டும் போலிருந்தது. என் உயிர் நண்பர் ஆதித்த கரிகாலர், அவரை நான் கொன்றுவிட்டேன் என்று மதிப்பு வாய்ந்தவர்களும் கூறும் போது நான் அழுத்தமாக பேசியிருந்தால் யார் யாருடைய கௌரவங்களோ குறைந்திருக்கும்? யார் யாரோ அந்த நீதி சபையின் முன் வந்து நின்று மறுமொழி கூற வேண்டியிருந்திருக்கும். அதனோடு என் பூசைக்குரிய பெரியவர் அமர்த்துவம் அடைந்த சுந்தர சோழ உடையார் என்னை சிறைப்படுத்துமாறு கட்டளையிட்டு இருக்கின்றார். அவரது கட்டளையே தவறு என்று கூறியிருக்க நேர்ந்திருக்கும். அது மட்டுமின்றி அவரது கட்டளையும் உத்தரவும் பொய் என்று கூற நேர்ந்திருக்கும். இவற்றை நான் ஏன் அப்போது வாதிடவில்லை? கேடும் தண்டனையையும் கொடும் பெயரையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக புன்முறுவலோடு தண்டனை ஏற்றேனே, அது ஏன்? காலம் தவற்றை திருத்துவிடும் என்று நம்பினேன். ஒரு நாளோ ஒரு வாரமோ தான் நான் கடுஞ்சிறையில் கொடுமைப்பட வேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் விதி தன் தவற்றை உணர இவ்வளவு காலத்தை எடுத்துக் கொண்டது. இப்போது ஏன் இவ்வளவு மூச்சு விடாமல் மரியாதையும் அடக்கமும் இல்லாமல் பேசுகின்றேன் என்றால், என்னை காலகாலத்துக்கும் பிறர் தூற்ற வழி செய்து விடாதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ளவேதான். என் மீது எழுந்த குற்றச்சாட்டை நீக்க மீண்டும் மன்றம் கூட்டுங்கள் மன்னரே என்று மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன் என்றான் வந்தியத்தேவன். பழுவேட்டரையரும் மன்னர் மதுராந்தக சோழ தேவரும் மட்டும் இருந்த அந்த கூடத்தில் வந்தியத்தேவன் குரல் சன்னமாக ஒலித்தாலும் அதிலே அழுத்தமும் கம்பீரமும் இருந்தன. மதுராந்தகர் கண்களில் நீர் தழும்பி நின்றது. சமீப காலமாக அவர் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றார். அவர் உடலில் அடிக்கடி ரோம மஞ்சளி ஏற்பட்டு வந்தது. அவர் நாடியும் நரம்பும் அடிக்கடி துடித்தது. அவர் இதயத்தை என்னவோ செய்தது. அவரது உடலில் பாயும் குருதி சட்டென துள்ளி துள்ளி ஓடுவது போல் ஒரு சமயம் தோன்றும். ஒரு சமயம் பாலை நிலத்தில் செல்வது போன்ற உணர்ச்சியை அது எழுப்பும். ஒரு சமயம் குற்றால சாரலில் மஞ்சு கொஞ்சு நிற்கும் மலை மீது உழவுவது போல் தோன்றும். தன்னை நாடி வருபவர்கள் மீது ஒரு சமயம் அன்பு கனிந்து நிற்கும். ஒரு சமயம் கடுமையும் சீற்றமும் எரிச்சலும் பொங்கி நிற்கும். ஒரு சமயம் முடங்கி கிடந்த கால்கள் இரும்பு போன்று உறுதியோடு கூடியதாக மாறும். ஒரு சமயம் கால்களே இல்லாது போய்விட்டனவோ என்று தோன்றும். இப்போது வந்தியத்தேவனை கண்டபோது அவர் இதயம் படபடத்தது. அவன் பேசிக் கொண்டு வரும் போது அவர் இதயம் நெகிழ்ந்தது. அவர் கண்களில் கண்ணீர் ததும்பாமல் என்ன செய்யும்? இவ்வளவு நாட்களாக வேதனைப்பட்டு குமரி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு முடிவு ஏற்படும் போது கண்கள் மௌன கண்ணீர் வடிக்காது என்ன செய்யும்? பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவனுடைய வார்த்தைகள் அதிசயத்தையோ ஆச்சரியத்தையோ அளிக்கவில்லை. அவர்தான் அவன் பொருட்டு உயிரை மாய்த்துக் கொள்ளவும் துணிந்தாரே. மன்னர் மெல்ல பேசினார். பரிவும் பாசமும் தயவும் தன்மையும் கெஞ்சலும் கொஞ்சலும் பணிவும் பக்தியும் உறவி நிற்க பேசினார். அதிகம் பேசவில்லை. ஆனால் அந்த பேச்சில் எல்லாம் கலந்து நின்றது. வல்லவரையரே, புதுப்புணலாடி புத்தாடை அணிந்து இழைப்பார். தாங்கள் கூறுவனவற்றிற்கெல்லாம் முடிவு காணுவோம். சபையை கூட்ட வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கும். தங்களுக்கு தண்டனை தந்தபோது எப்படி நான் என் விருப்பப்படி மட்டும் நடந்து கொள்ளவில்லையோ, அதுபோல் தங்களை விடுதலை செய்த விஷயத்திலும் என் இச்சையான கட்டளையோடு மட்டும் நடக்கவில்லை. தக்க ருசுக்களை வெகு நாட்களாக சேகரித்தேன். சூழ்நிலையும் சேர்ந்தது. சபையை கூட்டி மாபெரும் விழாவை நடத்த வேண்டும் என்பது என் எண்ணம். அதற்கு ஏனோ ஆண்டவன் காலத்தை கடத்துகிறான். கடல் கடந்து சென்றிருந்த என் இளவள் அருண்மொழி நாடு திரும்பி விட்டான் என்ற செய்தி வந்ததும் அவன் இன்னும் தஞ்சை வந்தடையவில்லை. அதுவே எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. நாகையில் கரை இறங்கினதாகவும் தெரியவில்லை. நமது ஒற்றர்களின் திறன் குறைந்து விட்டதா என்றும் தெரியவில்லை. இளவரசனை பற்றிய விவரம் அறியாது உறக்கமே வருவதில்லை. இன்னும் வெளியே சொல்ல முடியா வேதனைகள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் தங்களும் பிடிவாதம் செய்தால்? இதை கூறும்போது மன்னர் குரல் தழுதழுத்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னர்களான விஜயாலயனும் ஆதித்தனும் பராந்தகனும் சுந்தர சோழனும் வீற்றிருந்த செங்கோலோச்சிய அரியணையில்தான் மதுராந்தக சோழ தேவரும் வீற்றிருந்தார். அரியணை ஏறும் முன் இருந்த ஆசையும் ஆர்வமும் பிறகு அவரிடம் குறைந்துவிட்டன. அவரது உடல் நலிவுற்றது மட்டும் அதற்கு காரணமன்று, அவருடைய இதய வேதனை அது செய்த சோதனை பெருமளவிற்கு காரணமாயிற்று. அருண்மொழி வருமுறை பற்றிய பேச்சு எழுந்தவுடன் வந்தியத்தேவன் மெய் சுளிர்த்தது. இன்னும் அவர் தஞ்சைக்கு திரும்பவில்லை என்பதை நினைக்கும் போது அவனுக்கு வேதனை வந்து சூழ்ந்தது. சோழ நாட்டு ஒற்றர்களை பற்றிய அரசர் பேசியது கேட்டு பழுவேட்டரையருக்கு வருத்தம் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் விழிகளும் பழுவேட்டரையர் விழிகளும் ஒரு கணம் சந்தித்துக் கொண்டன. பழுவேட்டரையர் தொண்டையை கணைத்துக் கொண்டார்.
நம் ஒற்றர்கள் பல திடுக்கிடும் சம்பவங்களை தெரிவிக்கப் போகிறார்கள் அரசே. தாங்களும் அறிய வண்ணம் எதிர்பாரா வண்ணம் சோழ நாட்டு ஒற்றர் படையில் பெரும் புள்ளிகள் எல்லாம் தோன்றாற்றுகின்றார்கள். நெடு நாட்களாக அத்தகையவர்களிடமிருந்து நான் செய்தி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலமாக கருத்து வேற்றுமையும் கட்சி பாகுபாடுகளும் மிகுந்தவர்கள் எல்லாம் மனம் விட்டு ஒன்றுபட்டு தோன்றாற்றுகின்றார்கள். எந்த நொடியிலும் இளவரசரை பற்றிய செய்தி கிடைக்கும் என்றார்.
அந்த சமயம் கண்டரன் அமுதன் அந்த இடத்தில் விரைந்து நுழைந்தான். வந்தியத்தேவனை கண்டதும் அத்தான் என்று கூவியவாறு அவர் இருப்பிடம் ஓடி சென்றான். வந்தியத்தேவனும் எழுந்து அவனை மார்புற தழுவிக் கொண்டான்.
அரசி, சோழ நாட்டு ஒற்றர் படையில் சேராமல் சேர்ந்து பெரும் செய்திகளை எனக்கு விளக்கியவர் தங்கள் திருக்குமாரர். வல்லவரையரின் விடுதலைக்கு இவர்தான் மூல காரணம். பிற்காலத்தில் சோழ நாட்டை திறமையோடு ஆட்சி புரிவதற்கான அறிகுறியை இப்போதே காண்கிறேன்
என்றார். அவர் அறிந்துதான் கூறினாரோ அறியாமல் தான் கூறினாரோ மதுராந்தகர் முகம் கணத்தில் மாறியது. சற்று முன்னர் இருந்த மென்மையும் அன்பும் அவர் குரலிலே காணும்.
பழுவேட்டரையரே, என்ன வார்த்தை கூறினீர்கள்
என்று கடுகடுத்த குரலில் கூற முற்பட்டவரை தடுத்து நிறுத்தின இரண்டு வீரர்கள் அங்கு நுழைந்து பயபக்தியோடு பழுவேட்டரையரின் செவிக்கு எட்டுமாறு கூறியவை. பழுவேட்டரையர் துள்ளி எழுந்தார்.
அரசி, நம் ஒற்றர்கள் திறமை மிக்கவர்கள் என்பதை புலப்படுத்திக் கொண்டார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள்
என்று உற்சாகத்தோடு கூறினார்.
என் அருமை சகோதரர் இருக்கும் இடம் தெரிந்து விட்டதா
என்று துள்ளி எழுந்தார் கண்டரன்.
வாழ்க இளவரசர், என் வாழ்வு மலர்ந்தது
என்று கூவினான் வந்தியத்தேவன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.